இறையாயிருக்கும் இந்து இறை தேடும் எவ்வுயிருக்கும் உணவு தேடும் இருக்கின்ற எந்த உயிரா இருந்தாலும் அவ்வுயிர்களுக்கெல்லாம் இறைவனா இருக்கிறோம். சிலர் ஒருவன் தான் என்கிறார். இறை தேடும் எவ்வுயிர்க்கும் இறைவனா இருக்கும் இன்னுயிரே. அதன் புலன் தேடி அரிய அறநூறு நம் நலன் தேடி அடையும் மக்கள் யாதறிவாரோ என்றாரு குப்பை சித்தர். கோசல சித்தர்கள் என்று ஒரு நால்வர்கள் உண்டு, மகா உத்தமர்கள். அவர்கள் ஞானமணி விளக்கம் என்ற ஒரு விளக்கத்தை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் குருவை தேடி நடுநாடு நோக்கி வருகிறார். அப்போது வரும்போது ஞான விளக்கமாய் அரிய அற்புத கேள்விகளை புலன்களை காணலா புனிதனாயிருக்கின்ற சிவனை பற்றி கேட்கின்றார்கள். அவ்வாறு வரும்போது உபகோசல சித்தரு, சிவகோசல சித்தரு, சுபகோசல சித்தரு, சீலகோசல சித்தரு என்று நால்வர். அந்த நான்கு சித்தர்களும் புலன்கள் காண்கிலா புனிதனை பற்றி ஞானமணி விளக்கத்தில் அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்கிறார்.
என்ன கேட்கிறார் பார்த்தோம்?
பட்டாமாய் பறக்குதையா, பார்த்தால் பக்குவமாய் தொங்குதையா, விட்டவன் சிவனையா, விளக்கி பார்த்தவன் எவனையா என்று உபகோசல சித்தர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு சுபகோசல சித்தர் பதில் கொடுக்கிறார். சட்டமாய் கண்ணுக்கு தெரியுதையா, சாரத சமயம் என்று பாரும் ஐயா, விட்டவன் எங்கள் குரு ஐயா, வந்து வணங்கி கேளும் ஐயா என்றாரு சுபகோசல சித்தர் அதுக்கு பதில். இதெல்லாம் புலன்கள் காண்கிலா புனிதனை பற்றி வருகின்ற தத்துவார்த்த விளக்கங்கள்.
இவர் ரெண்டு பேர் கேட்டதுக்கு பதிலாக கொடுக்கிறாரு மூன்றாவது சித்தர், ஜபகோசல சித்தர்.
அட்டகாசமா என்று பறக்குதையா, அன்பரத்தின் என்று ஆடுதையா, விட்டவரை ஐந்தால் கட்டலாமா, விளக்கு முன்னே பட்டம் பறக்குதையான்னார். ஐந்தால் கட்டலாமா என்றால் புலன்கள் தெய்வாய் கண் மூக்கு செய்தியால் கட்டலாமான்னார். அதுக்குள்ள பட்டம் பறக்குதான்.
மூணு பேரும் கேட்டவொடனே கடைசியில் சீலகோசல சித்தருக்கு ஒரு முடிவான பதில் கொடுக்கிறார்.
வெட்டுப்படாத பட்டம் ஐயா என்று வேதாந்தங்களுக்கெல்லாம் எட்டாத ஐயா, கட்டுப்படாத பட்டம் ஐயா, நம்பூர கருணை குருவை தொட்டு கேளும் ஐயான்னார். அதுபோல புலன்களுக்கு காணாதது எல்லாம் எத்தனையோ ரகசியங்கள் இருக்கின்ற அந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட புனிதனாக இருக்கின்ற சிவனை பற்றி அவர் எளிதிலிருந்த புலன்களால் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எவ்வளவு பேர் அழைக்கின்றார்கள் என்று யோசித்து பார்த்தவர். காணாத பொருளால் கடந்திருந்த காலையில தோணாத எண்ணத்தை துணிந்தெடுத்திருந்தால்,
வாராட்டு விஷயங்கள் தாண்டவத்தில் வந்திருந்தாலும் காணாத பொருளை காணத்தான் ஆகுமோ என்றார்கள்.
அதுபோல எம்பெருமான் திருவர்களால் வாழ்க்கையில் கூடாதது என்று பல உண்டு. நம்ம எதையெல்லாம் கூடாதது அப்படின்னு
நினைச்சுட்டே இருப்போம், எத்தனையோ கூடாதது உண்டு. அதனால்தான் கூடாத மகிமைன்னு ஒரு இடத்துல பேசினேன்,
வெறும் கூடாத மகிமே தலைப்பு கொடுத்தாங்க. ஆகவே கூடாதது வாழ்க்கையில் எது எது என்று நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்க போனா அதுக்கப்புறம் கூடாதனுடைய பத்தி அர்த்தம் இல்லாம போயிடும். ஆகவே 338 கூடாதது இருக்கிறது நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டியது.
கொள்ளுகார் கோலடித்து
கொண்டு 100 3 சேர்த்து 8 உடன் சேர்த்த வைத்தால் கூடாதது.
குறித்து சொல்லுவாய் போதா குறியில் வைத்தனர் அகத்தியது. அதுபோல 308 கூடாதது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா அத்தனையும் சொல்ல போனா 38 நாள் ஆகும்.
ஆனா அதுல ஒரு 4 மட்டும் சொல்றா தெரியும். செல்லக்கூடாதது என்ன, என்ன செல்லக்கூடாதது?
வாழ்க்கையில் நடுவில் செல்லக்கூடாதது என்ன?
இதை சொல்லும் போது பசு, பசு நடுவ குறுக்க போகக்கூடாது.
உடனே இங்க இருக்கோம் என்ன கேப்பா? ஏ நமக்கு அதை கேட்க நல்லா தெரியும்.
என்ன நீங்க கேட்க மாட்டாலும் எத்தனை பேர் என்ன கேட்டிருக்கா? கூடாதுன்னா அது ஏன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நான் கேட்கல சார். என் புள்ள காப்பான்னு வேற, இவர் நைசா வேற காப்பாரு, இதை அகத்து எழுதி வச்சுக்கிறாரு. இன்னவன் கேள்வியப்பா தன்னவனை காட்டு அவமதிப்பு
கொண்டு பின்னவன் தன் மகன் கேட்கின்றான் என்று சொல்லுவான் பாரு. என்ன இவனுக்கு தெரியாம அசிங்கம் போடுவோம்.
அது போல பசு குறுக்க ஏன் போகக்கூடாது?
லாஜிக்கலா பதில் கொடுத்தா எல்லாரும் ஒத்துணுக்காக பசு குறுக்க போனா அது கொண்டு வச்சிருக்கிறது முட்டி தள்ளிடும், அப்புறம் டாக்டர் போனோம். அது லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஆனா பெரியவங்க பசு குறுக்க போகிறவங்க எழுதிக்கிட்டீங்க முட்டாளா? யோசிச்சு பாருங்க,
பசு குறுக்க ஏன் போகக்கூடாது? பசு குறுக்க போனா என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, பசு உடம்புல எல்லா தேவதைகளும் அதுல ஆவாகனம் ஆயிருக்கு. அந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் ஆவாகனம் ஆயிருக்கும் போது நீ சுத்தமா இருப்பியோ அசுத்தமா இருப்போ?
சில பேர் சொல்றேன், குளிக்க மாட்டேன் மனசுல ரொம்ப சுத்தம்னுவோம். அப்ப மனசதான் பிரிச்சு பாக்கணும்னா உள்ள ராமர் தெரியவாரா?
அதுபோல எம்பெருமான் திருவருளால் மனசு சுத்தம் மனசு சுத்தம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. நிச்சயமா நான் ஒத்துக்கிறேன், எல்லாரும் மனசும் சுத்தம் தான் வரைக்கும். இதை நான் சொல்ல அகத்தர் சொல்றார்,
தான் அறியும் தன் வண்ணம் தான் செய்வது எல்லாம் என் மன சாட்சிப்படியே நடக்கின்றேன்.
இன்னார் பிரியார் என்று சொல்றதெல்லாம் அவர் சொல்கின்றார் பொய்பார் என்ன. என் மனசாட்சி பொய் சாட்சி சொல்லாதுன்னு நான் இருப்பா, ஆனா அவர் சொல்றபடியெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு ஏமாத்து. ஆகவே தான் மனசாட்சிப்படி யாரையும் நடக்காதீங்க, குருவை போய் கேட்டு பாருங்க. குரு சொல்லுவார் உங்களுடைய மனசாட்சி சரியா தப்பான்னு. ஆகவே குரு சொல்லும் சாட்சி தான் சரியான சாட்சி, மனசாட்சி பொய் சாட்சினார் அகத்தியர். பொறுக்கும் நிலைகள் கடந்திருந்தாலும் மனசாட்சி படி என்றும் சொல்லிடாது. ஆசைகள் அலகடந்து தானாய் போனாலும் உள்ளே புகுந்தாக்கும் சங்கதிகள் ஏதென்று சொல்லுவாய் என்றாயினார் அகத்தியர். அதுபோல எம்பெருமான் திருவருளால் உன்னுடைய மனசாட்சி பொய் சாட்சி தான் சொல்லு. ஆகவே பசு இடையில போனா உடம்புக்குள்ள பல தேவதைகள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச தேவதைகள் ஒரு குறிப்பிட்ட தேவதைகளே, தெரியாத தேவதைகள் எத்தனையோ கோடி இருக்கின்றது. ஏன்னா சில பேர் சொல்வா, சில ஒரு சன்னியாசிகள் ஆச்சார அனுஷ்டானம் வரைக்கும் தான் கடைபிடிப்பான், மற்ற லெவலுக்கு வரமாட்டான். ஆனா சில சித்தர்கள் பார்த்தா ஆச்சாரம் கிட அனுஷ்டானம் கிடையாது, அவங்க எங்க வேணா எப்படி வேணா உருண்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அவளை போய் வார்த்தை பார்த்தோம்னா அவன் ஆச்சாரம் இல்லையா அனுஷ்டானம் எப்படி கிட்ட நெருங்குறதுன்னு யோசிப்பான். ஆனா இவரை மாதிரி கோடி மடங்கு பிரம்மஞானியா இருப்பாங்க. ஆகவே ஒவ்வொரு செட்டுல ஒவ்வொரு வழிகள் ஒவ்வொரு விதங்கள் உண்டு. அதுபோல் பசு உடம்புல சில வித தேவதைகள் மனிதனுடைய ஒவ்வொரு உடம்புலையும் ஒவ்வொரு துர்கந்தம் வரும். அந்த கந்தங்க மனுஷனுடைய வேர்வையை பார்த்தோம்னா தெரியும், ஒவ்வொருத்தர் வேர்வையும் ஒவ்வொரு வாசனை வரும். அந்த வாசனையை வச்சா சொல்லுவான் முகரநக சாஸ்திரம் அகஸ்தியர் எழுதுகிறார். ஒருத்தர் வேறு எடுத்து பார்த்து மூன்று பார்த்தா இவர் என்ன புத்தி உள்ளவர் அல்லது இவர் என்னென்ன செய்வார் எழுதி வச்சிருக்கிறார். அப்புறம் அதையும் பார்த்தா ஒருத்தர் மூன்று கொடுக்க வேண்டியதுதான். அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பெர்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கிறார் கடவுள்.
அதை வச்சு அவங்க தலையெடுத்து நிர்ணயிக்கலாம்.
அதுபோல் அந்த மாதிரி ஒவ்வொரு உடலில் வருகின்ற நாற்றமானது, நாற்றம் என்றால் மன
துர்நாற்றமானது,
அந்த பசுவில் இருக்கும் தேவதையின் மீது படும்போது ஒரு தேவையில்லாத சாபத்துக்கு ஆளாகிறோம் நம்ம. அந்த தேவையில்லாத சாபம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு துன்பத்தை தருகிறது. அந்த கண்ணுக்கு தெரியாத துன்பத்தை தருவதால் தான் அந்த தேவதையின் மீது
நம்ம தெரியாம பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம். அந்த கஷ்டங்கள் அனுபவிச்சு நான் தப்பே செய்யலை தப்பே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே தான்
பசு குறித்த ஒவ்வொன்றத்துக்கு பின்னாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கு,
அதையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது தடுத்து அந்த குறிக்கே செல்லக்கூடாது. அவனுக்கு மாத்திரம் தனி சட்டம் எத்தனையோ பேசலாம், ஆனா அது சட்டம் தான். ஏன் கேட்டீங்கன்னா நாங்க எல்லாம் பொறுமையா எல்லாத்த புரிஞ்சா சொல்ல முடியாது. அந்த நேரில் என்போர் அறவோ கற்றவுக்கு செந்தன் நீக்கின்ற
அதனால அவங்க எல்லாம் அறவோ என்றார்கள்.
ஏன் அந்த காலத்துல எல்லாம் அந்தனர்கள் போனா அவனோட தர்மையோட போவானா? கர்ப்பம் இல்லாம அந்தன வெளியே போக மாட்டான். கர்ப்பைக்கு காந்த சக்தி உண்டு. நீங்க எல்லாம் இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் நிறைய பார்த்துருந்தீங்க. கர்ப்பைய வெளியே வச்சு அந்த கலசத்த மந்திரத்தை சொல்லுவாங்க, வச்சு இந்த கர்ப்ப வழியா அந்த கலச மந்திரங்கள் உள்ள போய் சேரும்.
அப்ப அந்த கர்ப்பைக்கு காந்த சக்தி உண்டு, இருக்கிற சக்தி உண்டு.
அந்த இருக்கிற சக்தி இருக்கிறதுனால இந்த கர்ப்பை எடுத்து போகின்ற அந்தனன்
நீ நினைக்கின்ற தீய எண்ணங்கள் தீய செயல்கள் தீய இதெல்லாம் இந்த கர்ப்பம் அவன் அறியாம அது இழுத்துடும்.
இழுத்து அந்த அண்ணனுக்கு தீட்டை தரும். அவ்வாறு தீட்டை தருவதால் பிராமண சக்தி தோஷத்துல ஒரு பகுதி நீ அடைகின்றாள். அதனால்தான் அண்ணனர்களிடையே போகக்கூடாது ஒரு சட்டை செய்ய அண்ணன் யாரும் தர்மத்துக்கு போறான்னு தெரியும் உண்டு.
ஆனா இது அந்த காலத்துல முறையோடு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது போல அடுத்து
அக்னி ரொம்ப பேர் ஓமம் வளர்ப்பா,
ஓமத்தை அற்புதமா வளர்ப்பான். என்ன சொல்லுவா, ஓமத்துலதான் எல்லா விஷயம் இருக்குது, ஓமத்துலதான் எல்லா வரிசையும் இருக்குது, ஓமத்துலதான் அத்தினி ஆடங்கள் இருக்குன்னு. ஆனா
இதோ சில பெரியவர்கள் சொன்னதை அதை முறைப்படுத்தி ஒரு புத்தகத்துல எழுதி இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில நடக்கணும்னு பெரியவங்க சொன்னதை ஒருத்தர் சொல்லியிருப்பார். அதை வாங்கி படிச்சுட்டுமா சொல்லுவா, இதெல்லாம் அந்த காலத்து வழக்கம், இந்த காலத்துல யார் யார் கடைபிடிக்க முடியும்னு சொல்லுவா.
அதேதான் அந்த காலத்துல ஓம வளர்த்தான்,
இந்த காலத்துல ஓம வளர்த்தா திருமா சொல்றான், போய் வெறுப்புல போய் கொட்டுறாயா, வேஸ்ட் பண்றாயான். அப்ப இந்த காலத்துல ஓம எதுக்குயா அன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப பெரியவர்கள் எழுதி வைத்திருந்தார் என்றால் அதை முடிந்த வரைக்கும் ஃபாலோ பண்ண பாரு, இல்லைன்னா போயிடு. ஆனா அது அந்த காலத்து வழக்கு, இந்த காலத்து எங்க கடைபிடிக்க போறோம்,
குளிக்கிறது இருக்குதான்.
ஏதோ ஒரு பெரியவர்கள் செய்தால் அதை முடிந்த வரைக்கும் கடைபிடிக்க பாருன்னு இப்ப எங்க கடைபிடிக்க முடியும்னு. ஆனால் ஒவ்வொருத்தையும் ஒரு அர்த்தம் இருக்குது,
அக்னியை தாண்டக்கூடாது. அக்னியை தாண்டினால் ஓமஹக்தி தோஷம் வருது, ஏனென்றால் ஓமத்தை அனைத்த பாவங்கள் வந்து சேருக்குது.
இது போல ஒவ்வொன்று பின்னாலும் ஒவ்வொரு கதைகள் இருக்கின்ற, ரகசியங்கள் இருக்கின்றன. அதற்கடுத்து தம்பதியர் இடையே போகக்கூடாது, ஏன்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க நேரம் புரிந்து புரிந்து போவோம்.
இருவர் சேர்ந்து வரும்போது இன்னும் சொல்றான் டாக்டர், அவர் இடையே போய் காட்டுகிறேன் என் திறமை.
இது ஒரு அச்சீவ்மெண்ட்,
ஏதாவது அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரிலாம் சேர்வா உண்டு, நிறைய பேர் உண்டு.
அந்த மாதிரி தம்பதி இடையே போனால் இவன் வாழ்க்கையில் நிம்மதியாக மனைவியுடன் இருக்க மாட்டான்னு தோஷம் வரும்.
இதெல்லாம் உண்மையா? உண்மைய இதெல்லாம் காட்ட முடியுமா? காட்ட முடியும்.
தானாய் பொருளாய் தனித்தெடுத்த காலையில தம்பதியர் இடையே சென்று தான் பிரிந்து தவித்த காலங்கள் ஏதாடெடுத்து சொல்லுது பாரு. ஆறு முகன் சாட்சியாய் வைத்த நாடிகள் சுகர் நாடி
தானாய் தத்துவமாய் எடுத்து கூறுது பாருங்க. ஜாதகத்துல பார்த்தா கிளீனா புத்து வச்சிடலாம், இவன் தம்பதியை இழைப்பிரித்தவன், இவன் வாழ்க்கையில கஷ்டப்படுவான். இதை எடுத்து பற்றி சொல்லுவான்.
அது போல அவன் தலையெழுத்து புரிஞ்சுக்கிறது கஷ்டம் கிடையாது. ஆகவே எம்பெருமான் திருவிழா தம்பதி இடையே போவது தவறு,
அதற்கடுத்து குரு சிஷ்யரிடையே போகக்கூடாது. குரு சிஷ்யரிடையே போனா தடிப்பு வர்றது குறைஞ்சிரும்,
தடிப்புல கஷ்டம்.
அதற்கடுத்து லிங்கம் நந்தி பலிப்பீடம்
இவற்றின் நடுவே செல்லக்கூடாது, ஒன்னொன்னுக்கு பின்னாலும் ஒரு இஷ்டம் இருக்கு.
அடுத்து அணைக்கக்கூடாது, முதல்ல சொன்னது செல்லக்கூடாதது, அடுத்து அணைக்கக்கூடாது. தீபத்தை வாயால் ஊதி அணைக்கக்கூடாது, அந்த மாதிரி அடிச்சா ஒரு சாதம் வர்றது. ஆனா என்ன பண்ணலாம், புஷ்பத்தை எடுத்து அதை குளிர வைக்கலாம். ஏன்னா பெண்கள் தான் அதை குளிர வைக்கணும் ஒரு சில சாஸ்திரம் சொல்றோம்.
ஆனா ஆண்கள் செய்ய வேண்டிய நிலைமை இருந்ததுன்னா பூவை போல் பெண்ணுள்ளான்னு பல பேர் சொல்லிருக்கா. ஆனால் அந்த புஷ்பத்தை எடுத்து அந்த புஷ்பத்தை வச்சு குளிர வைக்கிறான் தீபத்தை.
ஆகவே அணைக்க கூடாது.
அடுத்து உடைக்கக்கூடாதது என்று ஒன்று. நம்ம ஆத்துல சில பசங்க பொம்பளையாஞ்சேரி ஆம்பளஞ்சேரி எடுத்தா சாமான டம்முன்னு போடாம வேலையை செய்ய மாட்டான். அது காரணம் கேட்டா வழங்கி விழுந்து விட்டு, சரி ஒரு தடவை விழுவோம் ரெண்டு தடவை விழுவோம், அப்ப ஏதோ யார் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது கீழே விழுதுன்னு அர்த்தம்.
இது நான் சொல்ல அதுக்கு சார் இல்லா இருக்கு இடங்களில் செல்ல ரகசியம் சொல்லாமல் கணவன் சென்றார்.
இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லாமன்னா எல்லா இருக்கும் பாத்திரங்கள் எல்லா எடுக்கும் முன்னே தம்மன விழும் பாருமே உருளுமாங்க.
அது
போல எடுத்தா எடுத்தா லொட்டு லொட்டு பாத்திரங்களை போடக்கூடாது, கீழே போட்டு போட்டு எடுக்கக்கூடாது.
அது போல் எம்பெருமான் திருவருளால் உடைக்க கூடாது என்பது போல் பாத்திரம் மட்டும் இல்ல,
பெண்கள் பூசணிக்காய உடைக்க கூடாது.
ஏன் உடைக்கூடாது? கேள்வி
அதுபோல எம்பெருமான் திருவிழா பெண்கள் பூசணிக்காய் உடக்கூடாது, உடைச்சாங்கன்னா
கரிச்சி தை விடுமா, அதை பத்தி ஒரு பெரிய சின்ன.
ஆகவே உடைக்க கூடாதது பெண்கள் பூசணிக்காயை உடைத்தது. அடுத்து தெரியக்கூடாததுன்னு ஒண்ணு இருக்குது,
ஆயுள் பொருள் வீட்டில் கலகம் ரகசிய மந்திரங்கள் வருவாய் போகம் அவமானம்
இதையெல்லாம் வெளியில தெரியக்கூடாது. சில பேர் தங்கள் இஷ்டியை கேளுன்னு உட்கார வச்சு பொறுப்பு சொல்லிட்டு கட்சியில் இவ்வளவு போயிட்டு அவன் பக்கத்தில் சொல்லிடுவான்.
அதை அடுத்து தொடக்கூடாதது என்று ஒரு எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, இதை தொடக்கூடாது அதை தொடக்கூடாது. மது ஒன்று, அதற்கடுத்து சூது.
சீதா ஆடாதவன் தொடக்கூடாது, அந்த காட்டால ஒதுங்கி தீண்டப்படாத மாதிரி. ஏன்னா யார் யாரோ எதையோ இழிவான ஜாதி, எதோ கேவலமான ஜாதி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இல்ல, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் தட்டாங்கில் உள்ளபடினா யாரும் வசத்த ஜாதி இல்ல, கொடுக்கிறவன் வசந்த ஜாதி, வாங்குறவன் சார்ந்த ஜாதி, அவ்வளவுதான். ஆகவே
எதை எதையோ தொடக்கூடாது, மடி தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு அவன் வேற எதையோ முடிச்சுட்டு வரும். அவனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு தடா நைனான்னு கூப்பிட்டு உட்கார வைப்பான்.
அப்ப எது மடி? ஆகவே தொடக்கூடாது ஒன்று மதி.
அதற்கு சூதாட்டம், சூதாட்டம் ஆடுகின்றவர்களை பார்த்தால ஒதுங்கிவிடுங்க, அல்லது அவர்களை தொட்டால் ஒரு வேற விதமான வேதனைக்கு ஆளாகும்.
அதற்கடுத்து போதை புகை,
அது கஞ்சா முதல் கொண்டு அபின் முதல் கொண்டு இப்போ பெறுகிற சிகரெட் வரைக்கும் அவங்களெல்லாம் தொடக்கூடாதா? இவர்களெல்லாம் தீண்டக்கூடாதவர்களா கருதுகிறார்கள் பெரியவர்கள். சிகரெட் பிடிக்கிறவன
இதுதான் எழுதார் அகத்தர், வானது நிலமாயிருக்கும் இருக்கும் காலையில எழுந்திரல் பொருளை வைத்தப்ப தானாய் ஊதுதான் எழுதியிருக்கிறார். சிகரெட் குடித்தான் எழுதியிருக்கிறார்.
அண்ணவனை தீண்டவன் தகுதி, அச்சவன் பாரு
தொடாதே அவனை பார்த்துடுகிறார் அகஞ்சல்.
ஆனா இப்ப அதை தொடாதவன் யாருக்குறான் சொல்லுங்க பாருங்க. அப்ப அவனெல்லாம் தொடாது.
ஆகவே எம்பெருமான் திருவருளால்
மது, சூதாட்டம், போதை தரும் புகை, பிறர் உடைமை இவற்றை தொடக்கூடாது. இவை எல்லாம் ஐங்குலங்களால் உய்த்து உணர்ந்து அறியக்கூடியது. ஆனால் இந்த புலன்களை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சக்திக்குள்ளே அடங்கியது. நம்முடைய கண்களுக்கு தெரியுது, நம்முடைய செயலிகளுக்கு தெரியுது, அத்தனை நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இதற்கு அப்பாற்பட்ட சக்திகளும் உண்டு, இந்த புலன்களால் அறிய முடியாது உண்டு. சிம்பிள், வானவில் எல்லாரும் பார்த்திருப்பாள், அது எப்படி உருவாது பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுத்திருப்பாள். தெளிந்த மேகங்களின் மீது, செறிந்துள்ள நீர்த்துளிகளின் மீது சூரிய கிரணங்கள் படும்போது தெரிகின்ற நிறமே வானவில்.
நான் பள்ளிக்கூடத்தில் சயின்ஸ் பாடியாவே,
ஆனால் இதை சொல்லித்தரேன். அப்போ அதில் ஏழு நிறங்கள் வருது. உங்களுக்கு இன்னும் சிம்பிளா எக்ஸ்பெரிமெண்டா எப்படி தெரியுமா பண்றா? ஒரு வட்டமான சயின்ஸ் லேப்ல செய்வாங்க பள்ளிக்கூடத்தில், வட்டமா ஒரு அட்டையை வெட்டி அதுல ஏழு வித நிறங்களை அளவோட தடவி நடுவுல ஒரு ஓட்டையை போட்டு தம்பியை விட்டு வேகமா சுத்தி காட்டுறோம். சுத்தும் போது உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிகிறது? வேகமா ஒரு சக்கரம் சுத்துச்சுன்னா ஏழு நிறத்தோட சுத்தின தெரிவதெல்லாம் ஒரு வெண்மையான நிறம். வேகமாக சுற்றும் போது கண்ணுக்கு தெரிவது வெறும் வெண்மையான நிறமே, ஆனா அது நிற்கும் போது பார்த்தோம்னா ஏழு கலர் தெரியும். அப்போ வெண்மையாக தெரிந்தது உண்மையா இல்லையா? அப்ப உங்க கண்களுக்கு சக்தி இல்லையா? ஒரு சாதாரணமான ஏழு நிறங்களை பார்க்கும் போது உங்களுக்கு வேகமா சுத்தும் போது அது ஏழு நிறங்கள் தெரியவில்லை, வெண்மை மட்டும் தெரிகிறது. ஆனா அது வேகம் குறைஞ்சி நிற்கும் போது வெண்மை மறைகிறது, ஏழு நிறங்கள் தெரிகிறது. அப்போது உங்க கண்களுடைய சக்தி என்ன பவர் இருக்குது? ஐங்குலங்களில் நெய்வாய் கண்மூக்கு செவியில்
மிக முக்கியமானது அந்த கண்களுடைய சக்தியை
ஒன்று பூரணமாக காணுகின்ற நிலையில் இல்லை என்றால் கடலும் மலையும் காணா நிலைகளும் இலை கடந்திருக்கும் காலையில் அலைகளும் மலையெடுத்து வந்த காலையும் சிலையென கலையென கடந்திருக்கும் காலையில் உடையன மடமையன நடையன விடையன தடையன அளத்தும் கடந்திருக்கும் நேரத்தில் விடையன விடையேறும் பாகனும் எந்தெருமான் செஞ்சடை கடவுளை
ஐம்பூரங்களால் காண முடியுமா என்று
ஒரு கலர், சிம்பிள் கலர் உங்க கண்ணெதிர்க்க வச்சு சுத்தனாலே
உங்க கண்ணை டாட்சி பண்ணிருக்கு. உங்க கண்ணுடைய ஆற்றலே அவ்வளவுதான்,
ஆனா அண்ட சராசரம் எல்லாத்தையும் கடந்து அதற்கு அப்பாலும் அதுக்குள்ளேயும்
பகுதியே இருக்கிற தலைவர அவன் ஈஸியாவும் ஐங்குலங்களா பார்க்கணும் என்கின்றாயே, உன் கவித்தறிவு இங்கு என்ன செய்கிறது?
ஆகவே கண்களுடைய சக்தியே இவ்வளவு என்றால் முகரும் சக்தியை யோசிச்சு பாருங்க.
மனுஷனுக்கு எவ்வளவு முகர்ற சக்தி இருக்குன்னு நினைச்சு பார்த்தா தமாஷா இருக்கு.
ஒரு நாய்க்கு இருக்கிற கபாசிட்டி நமக்கு இல்லை. எங்கேயோ திருந்த திருட அற்புதமா மறைஞ்சிடறான். இதை விட்டா ரெண்டு மோறு மோறுன்னு சொல்ற ரோடெல்லாம் ஓடுது. அப்புறம் எவனையும் ஒருத்தர் குடிக்கு. அப்ப அந்த குற்றவாளியினுடைய வாசனைய முகந்து கண்டுபிடிக்குது நாய். ஆனா மனுஷன் அதை விட உயர்ந்தவன். ஆனா முதல் சக்தியை தாழ்ந்தவனே. அப்ப நாய பிரமாதம் சொல்லிட முடியுமா? அப்ப முதல் சக்தியை உங்களுக்கு இல்லாத நாய்க்கு இருந்தா நாய் கடத்த காத்து விட்டா? அப்ப புலன்களில் இரண்டாவது முக்கியமான புலனாக இருக்கின்ற முதல் சக்திய இறைவனை காண முடிஞ்சதா? அதுவும் ஒரு அளவோடு நின்று சரி காது. எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை விட மிருகங்களுக்கு காதுக்கு ரொம்ப நன்னா கேட்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கேயும் நம்ம பெரிய ரெப்ளேஸ் பண்றோம். ஆனா நமக்கு ஆறறிவு இருக்குது, அற்புத அறிவுலாம் இருக்குதுன்னு சொல்றோம். இதை போல் ஒவ்வொரு அறிவுலங்கள் சக்தியை எடுத்து நீங்க பார்க்கும் போது அந்த ஒவ்வொரு சக்தியும் மற்ற பொருள்களோடய மற்ற மிருகங்களோடய மற்றவர்களோட கம்பேர் பண்ணதோ நம்ம நம்பி இந்த ஐம்புலன்களால ஒன்றை காண முடியவில்லை என்றால் அந்த ஐம்புலன்கள் எல்லாம் அப்பாற்பட்டிருக்கின்ற எம்பெருமானாகிய சிவனை அவளை எளிதில காண முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. அதைத்தான் மணிவாசகர் சொன்னார், அனைத்துலகும் மாயமின்மை ஐம்புலன்கள் தாண்டிடாது. அப்பா எல்லாரும் நீ நிற்கின்றால் அனைத்துமாய நீ இருக்கிற அனைத்து உலகம் மாயமின்மை ஐம்புலன்கள் தாண்டிட. அப்பா இந்த மெய்வாய் கண்ணுக்கு தெரியாத உன்னை பார்க்க முடியுமா? பிறக்கும் பேரொருள் பெருமான் எடுத்த காலையிலே உறக்கம் தவிர்த்து ஊன் உறக்கம் அனைத்தும் தவிர்த்து உடல் வருத்தி மெய்வருத்தி வாய்வருத்தி அனைத்தும் கருத்தில் வருத்தி காணாத நிலையால் அழுந்து உரண்டு ஐயா ஐயா என்று நான் கதறினாலோ புலன்களுக்கு காண இழவில்லையே என்று ஏகிறாரு கரண்டாசன். அது போல இந்த ஐந்து புலன்களால் காண முடியாத உன்னை கண்டே காணிவர் என்ற ஒரு இயக்கத்திலேதான் நான் வாழ்கின்றேனே ஒழிய புலன்களை வைத்து இறைவனை காட்டு என்று எண்ணுவது எவ்வளவு தவறு? ஏன் அவன் புலன்களுக்கெல்லாம் காப்பிருக்கிறான். அதைத்தான் புலன்கள் தாங்கியா புனிதம் என்றார்கள் பெரியவர்கள். அது மட்டுமா குறைந்த சக்தி உடைய ஐம்புலன்களுக்கு அறியாத வகையில் அருவமாக ஈசன் இதைத்தான் அளவு உடை ஐம்புலங்கள் அறியா வகையில் அருவாகி நிற்பு வளர் ஒளி ஈசன் என்கின்றார்கள் பெரியவர். இந்த ஐம்புலன்களாலையும் நீ காண முடியாது. எப்படி நீ அவனை காணப்போற? இப்ப நீ தங்களால் காண்கின்றாய் என்றார். தங்களால் இருந்து அதை காணுகின்ற ஆற்றலா இருப்பவனே சிவன். கண்களுடைய ஆற்றலாய் இருப்பவரே சிவன் என்றால் அந்த கண்களாய் காண முடியுமா? இது இன்னொரு சிம்பிளா கூட எக்ஸாம் சொல்றாங்க தெரியுங்க. ஒரு கேமரா வச்சு பல பேரை போட்டோ பிடிக்கிறார். ஆனா அந்த கேமராவை போட்டோ பிடிச்சிக்கிறது யோசிச்சு பாருங்க. அது போல் இந்த கண்களை படைத்த இறைவன் இதனுடைய பார்க்கும் சக்தியை கொடுத்த இறைவன் மற்ற பொருளை பார்க்க வைக்கின்றான். எப்படி? என்னால் படைக்கப்பட்டவை, என்னால் படைக்கப்பட்டவை ஒரு அற்புதமா இருக்குது பார்த்துக்கோ. அப்ப படைக்கப்பட்டவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுடு. இந்த பாவையில் இந்த ஞானத்தை கொடுத்து இறைவனை அறிய வழி செய்கின்றாரே ஒழிய கண்ணால நான் கடவுளை கடவுள் அறிய இல்லை என்று சொல்லிவிடுவதில்லை. அப்படி சொன்னால் எவ்வளவு அறிவிழித்தன? ஆகவே தான் இந்த ஐம்புலன்களால் இறைவனை ஒரு கண்டு விட்டோம் என்று எண்ணுவது மிக தவறு. ஒரு புலன்களாலேயோ ஒரு காரியத்தாலேயோ இறைவனை காண முடியவில்லை என்றால் இதைத்தான் கடவுள் சொல்றது. இவனை கேட்கவோ தொட்டு உணரவோ பார்க்கவோ சுவைக்கவோ உணரவோ இயலாது என்கின்றது கடவுள் விஷயம். தங்களால் ஒரு பொருளை பார்க்க முடியும், ஆனால் அக்கண்களே காண முடியுமா என்று எண்ணிப்பார்கள். முடியாது. தங்களை பார்க்க செய்யும் ஆற்றல் அந்த இறைவன் ஒருவனுக்கு தான். ஏன்? அவன் ஐம்புலன்களோடு புணர்ந்திருக்கின்றான். அவன் ஐம்புலன்களால் புணர்ந்திருக்கின்ற புலன்களை அவனை புணர முடியவில்லை. இதைத்தான் பெரியவர்கள் என்ன சொல்ற? ஐம்புலன்கள் போற்றி ஐம்புலன்கள் நின்று உணர்கிறார் உணர்க்கையானே என்றார் மாணிக்க வாசகர். உணர்ந்திருப்பவன் ஐம்புலன்களாய் இருப்பவன் இறைவன். அந்த இறைவனையே உணர முடியாத நிலை இருக்கின்றது ஐம்புலன். கடவுள் உண்டு ஆனால் இல்லை, ஆனால் இல்லை ஆனால் உண்டு, உண்டு இல்லை இல்லை உண்டு, உண்டு உண்டு என்று உண்டு எண்ணுகின்ற எண்ணத்தில் உண்டு உண்டு என்று எண்ணி இல்லை இல்லை அல்ல இல்லை எல்லை இல்லை எல்லை இல்லை சொல்ல இல்லை 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 எல்லை இல்லை அல்ல இல்லை 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 கடந்து நிற்பது எம்பெருமான் திருவருளால் இத்தகைய அற்புதங்களையும் சக்திகளையும் பெற்ற ஈசனை காண முடியும், காட்டவும் முடியும். ஆகவே கருத்தில ஒருமித்து காரணத்தால் குறித்திலே நிறுத்தெடுத்து அறுத்திலே கருத்தெடுத்த வாகையான் செய்யும் கருத்தியூர் வாகையான் சொல்லும் பெரும் தரம் பொருளே நரவசியம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் அந்த கருத்திலே அடக்கி மனதிலே நிறுத்தி ஒரு கைப்பட்டு செயல்படுகின்றவர்களுக்கு இது சாத்தியம். ஆகவே இறைவனை இந்த ஐம்பரங்களால் காண முடியாது, ஆனால் காண முடியும். இதை காணுவதற்கு வழிகள் உண்டு. இவை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற நாக்கை பற்றி பெரியவர்கள் சொல்கின்றார். கூறும் நாத முதலாக கூறும் தரணம் எல்லாம் நீங்கள் மாணிக்கலாம். இதெல்லாம் எடுத்து சொல்றோம் நாக்கா மாத்திரம் இல்லை, எல்லா தரணமாக நீயாக இருக்கிறார். அப்ப இறைவனே நீ யாருக்கு அவனை பத்தி என்ன வழக்கம் கூறுறது? எல்லாரும் தலைவர் சொல்றாங்க இன்ஃபினிட்டின்னு சொல்லி முடிச்சிருவாங்க இங்கிலீஷ், அது மேல கிடையாதுன்னு அர்த்தம். ஆனா தமிழ் அந்த மாதிரி சொல்லல, எல்லைமே தடவுளை பத்தி முடிக்கல, எல்லை நிலை எல்லை அல்லை கலை எல்லை கல்லை கலை இல்லை இல்லை கலை அல்லை இல்லை கலை என இல்லை தலகன அல்லை கிணமன இல்லை தலகன கண்ணு கலகல கலை 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 என தலையோரே முடிச்சான். குறித்து உணர வேண்டியது நம்முடைய கடமை. அதத்தான் எம்பெருமான் கூறும் நாக முதலாக கூறும் காரணம் எல்லாம் எல்லா காரணமும் நீ யார? அப்ப நான் எப்படி என்ன நான் காத்துக்கிறது, நான் எப்படி என்னை பத்தி உன்னை பத்தி தெரிஞ்சு விடுறது? அப்ப சொல்லும் போது காத்தும் என் காதலனே காண்பறிய பேரொழியே மாணிக்கவாசன். என்ன காக்கிறது நீ, காண்பதற்கு அறிய பேரொழியாக இருக்கின்ற சாதாரண காரோ லைட்டா அடிச்சான கண்ணை மூடுகிறோம் பேரொழியாக இருக்கின்றான் பெருமான். அவனை காண வேண்டும் என்று ஒரு சிறு வழியை காண முடியாத கண்களால் ஆசைப்படுகிறோம். இந்த கண்ணாடி போடவருடைய அவசியம். ஆனா என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா, இந்த சும்மா இருந்ததா ஒரு லேட்டஸ்ட் கண்ணை கட்டோட சுத்தி அந்த மாதிரி பண்ணும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது காரியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, கனத்த பொருளை கருத்தொருமித்து கடத்தி அடக்கியது தானே கன ஒளி ஒழித்து கருத்து அடக்கினா கூட உங்களை பார்க்கும்போது சுத்தினீங்கன்னா என்ன ஆகிறது? ஆகவே தான் ஒரு பொருளை காண்பதற்கு இத்தகைய நிலை காரணம் டூ மச் ஒர்க் ஹெட்ல தலைவலி. அதுபோல் எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களையும் இவ்வளவு ஒரு காரணத்தோட நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இத்தகைய உயர்ந்த நிலையில் இருக்கின்ற சிவனை ஒரு காரணத்தால் காண முடியுமா என்று நமக்காக போதல் கேட்கிறார். தெரிந்த நல்ல அறிவுடைய தெரிந்த தெரிந்தான சிவமே என்றார் தன் குருவப்பார். அற்புதங்கள் தானாய் அள்ளித்தரும் அழகுருவே ஐயாவே அகத்திய மகாப்பிரபுவே வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியது. அப்ப அகத்தியர் சொல்றார், தனித்த ஒரு பொருளாய் நீ அளித்து காலையிலே நிறைத்த செல்வம் தானாய் தேடி வந்துடு, இறைத்த நிலை ஏது என்று சொல்லுவாய். இதைதான் சொல்றார் அகஸ்தியர். அப்பா நீ வாழ்க்கையில எவ்வளவு சம்பாதிச்ச என்பது இல்லை, எவ்வளவு பெரிய பொருளை நீ ஈட்டினாய் என்பது கிடையாது, அந்த பொருளை எவ்வளவு நீ தர்மம் செய்தாய் என்பதுதான் சார். நீ எக்கச்சக்கமா சம்பாதிக்கிறார், வேலையே செய்யாம ஓட்டி போட்டு சம்பாதிக்கிறார், சம்பாதிக்கணும்னு சொல்லி இவனுக்கு சம்பளம் கொடுத்து படியாடுகிறான், அப்பெல்லாம் வேலையே சேர்ந்துகிறேன். அப்ப
அப்ப விட்டாதானே ஓட்டின்னு ஒண்ணு கொடுப்பா, அப்புறம் சம்பாதிக்கலாம்.
இதுலதான் பாக்கியும் ஒரு கணக்கு சொன்னாங்க பெரியவங்க, எப்படி எப்படி பாக்கியாவும் நமக்கே தெரியுது. ஓட்டிய வாங்கும்போது ஆனந்தமா தான் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா, இவ்வளவு நேரம் வேலை செய்தா உங்களுக்கு இவ்வளவு ரூபாய் சம்பளம், அப்ப நீங்க வந்து அவ்வளவு நேரம் வேலை செய்தாருன்னா அந்த சம்பளம் சரி, அந்த கம்பெனி உங்களுக்கு பாய். எக்ஸ்ட்ரா செய்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாய். அவங்க கொடுத்த சம்பளத்துக்கு வேலை செய்ய காரணமா இருந்துட்டு கடைசி நேரத்தில் இந்த அக்கௌண்ட் சென்று கோச்சிங் போது உட்கார வச்சு தம்மு சரி உட்கார வச்சு வேலை செய்ய வைப்போம். அப்ப அதுக்கு ஓட்டின்றான், ஓவர் டைம் ஒரு வாய்ஸ் வாய்ப்பு. அந்த மாதிரி செய்தீங்கன்னா எவ்வளவு பணம் வாங்கலாம், அதுக்கு அசலு வட்டி சேர்த்து வச்சு குபேர கணக்கு எழுதுவான். இவர் இந்த பேங்க் இருக்கா, இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கோ அல்லது இந்த கம்பெனிக்கே திருப்பி இவருக்கு லட்சம் திரும்பி கொடுக்கணும். ஆகிய நேரம் நம்ம திரும்பவும் குறைய வளர்த்துக்கிறோம் பாத்தீங்களா. ஒரு சின்ன ஓட்டி பிறவிய கொடுக்குது, இந்த ஓட்டி தான் மாற்றி கொடுத்து பிறவிய. ஆகவே தான் வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருந்தோம் ஓட்டி செய்யும் போது. இந்த நாங்கள் அகித்தியர் சொல்றாரு, காலை ஒரு பொழுதா யாக்கு முன்னே கழுத்து ஒருவருல தனியில் அவனப்பா இவன் திருப்பணி செய்ய 3 மணி நேரம் கொடுப்பான். 3 மணி நேரத்துல இவர் வேலை செய்தா போதும்னு சையோசன் எழுதி கொடுப்பான் ஆபீஸ்ல இருந்து, அல்லது 8 hours எழுதி கொடுப்பான். ஏன்னா 8 hours வேலை செய்ய மாட்டான், 3 hours செய்தாலே ஆட்சி தெரியும். ஆனா இவன் அதுலயே 3/4 வேலை செய்துட்டு மிச்ச நேரம் சுத்திக்கிட்டு இருப்பான் அது தலைவர் அல்லது பேசு அல்லது கேரம் ஆடுவா அல்லது இந்த பில்லியர்ட்ஸ் ஆடுவா இல்ல இந்த செஸ் ஆடுவா. நாங்கள் அதற்கு சொல்ற துறையோன் ஏற்படுத்திய புதரையினரும் தாடியோன் வைத்த தலைவனும் வைத்து நிலையோன் வைத்த தான் தரசனை வைத்து அன்னவனை இன்னவனை எப்பொழுது அடிக்கலாம் வெட்டலாம். இது ஒரு ஆட்டமான செத்து பெஸ்ட் கேம் இன்டெலிஜென்ட் கேம்னு சொல்றீங்க கதாபிரதர் அடிக்கு. ஏன்னா அது எப்ப பாரு, இவனை வெட்டு இவனை தள்ளி இவனை குத்து இவனை உலகம் கட்டு. ஒருவனை வெட்டுவதற்காக குத்துவதற்காக பரிமாற்றம் பேரா இளைஞனை பேரடித்த பெருமானை கூறா நாவடித்து தான் வந்த வேலையில குறித்து சிவசிவா சிவசிவா என்று கூறி அவன் திருப்பணி செய்த இரவு பதனாய் கடித்து அவனுக்கு வந்து விட்டு அப்புதரை வெட்டுவாயா இத்தோதை வெட்டுவாயா இவனை வெட்டா அவன் வெட்டா இதெல்லாம் ஒரு ஆட்டம்மா. இதுக்கு கோடி கணக்கில் காரண நிதி.
அது போல எம்பெருமான் திருவருவா குழந்தைங்க கெஸ்டன் சொல்லி
பிரெயின் வளராது, நாளைக்கு அப்பாவே வெட்டலாமான்னு யோசிப்பான். நிதி ஆகவே குழந்தைகளுக்கு என்னத்த சொல்லி சொன்னோம் கேரம் போர்டு சொல்லி கொடுக்கும் தப்பு கிடையாது. அகத்து எழுதுற வட்ட நான்கு வைத்த குட்டி குட்டியாய் வட்டம் வைப்பார், தொட்டு அடிக்க வெள்ளை ஒரு காய் வைப்பார் என்ன சைக்கிள். அது என்னவாங்க அந்த சைக்கிளை பத்தி சொல்றாரு, இன்னவன் அடித்தால் அண்ணவன் ஓட்டைக்குள் போவார். வேதம் 4 ஓட்டை 4 எவ்வோட்டை விழுகின்றத அவர்தான் அத்தியாபம் படிப்பா என சொன்னான். கேரம் தெரியுது அடிக்கும் ஒட்டக்காய் வெள்ளக்காய் சைக்கிறது அவன் தாண்டா குரு, அவன் தட்டினால் வேதம் படிப்பா இல்லையே மொட்டையினா. ஆகவே கேரம் எவ்வளவு யூஸ்ஃபுல் ஆட்டம்னு பாருங்க, அப்பவே எழுதி வச்சுக்கிறான் செத்த சொல்லுங்க. ஆகவே எம்பெருமான் திருவருளால் நம்மளை அறியாமே நம்ம குழந்தைங்களுக்கு என்னத்த இன்வைட் பண்றோம்னு யோசிக்கும் நல்ல ஆட்டங்களை சொல்லி கொடுங்க. ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் வைத்திருக்கிறான். உண்மையான மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும் குருதேவா என்று அதை போதர் கேட்கும் போது, நீ எவ்வளவு பொருள் ஈட்டுகிறாய் என்பது அல்லை, அந்த பொருள் எவ்வளவு தான தர்மம் செய்கின்றாய் என்பதில் தான் இருக்கிறது என்றார் அகஸ்திய. இந்த தான தர்மத்தை சொல்லும் போதுதான் அது கேட்கின்றார். புலன்கள் காண்பிலா புனிதனை காணும் வழி உண்டோ குருதேவா. ஏன்னா நமக்கு எந்த மாதிரி பார்க்கணும் பார்க்க பண்ண முடியாது, நிச்சயமா பார்த்தா பார்த்துட்டா அதுதான் புல்லாய் குண்டாய் மரமாய் விருட்சமாய் பேயாய் கணங்களாய் நாதமாய் பூதமாய் இருக்கும் அனைத்து கணங்களாய் பிறந்து எல்லையில்லாமல் புண்ணியத்தை சேர்த்து மாநில பிறவி கிட்டியது. ஈசனை காணவே இல்லை, இறைவனை பார்க்கவே பிறந்திருக்கிறோம் நம்ம. இறைவனை பார்க்க பிறந்து விட்டு இறைவனுக்காக சேவை செய்ய பிறந்து விட்டு இறைவனை தவிர நாம் காணாமல் போய்விட்டால் நம்ம என்ன ஆகுது? நம்ம எல்லாமே ஸ்பிரிச்சுவலி ஆகி எவ்வாறு இல்லை, எல்லாருமே ஹாஸ்டல்ல போய் கடவுளை பார்க்கிற சக்தியும் நமக்கு கிடையாது. பரகாய பிரவேசம் ஆனா இதே கண்களால் இதே செய்கையால் நாம் இறைவனை காண வேண்டும் என்று ஆசை கொள்கின்றோம். அதற்கு வழி
பாகர் கேட்கிறார், அதற்கு எம்பெருமான் திருவருளால் உண்மையான வழி ஒன்று உண்டு, நீ செய்கின்ற பொருளை தானாய் அறிவாயே. இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் எனக்கு நினைவு வருது. ஏனென்றால் எவ்வளவு பொருளை ஈட்டுவது என்பது இல்லை, அந்த எவ்வளவு பொருள் தர்மம் செய்கின்றாய் என்பது. இந்த தர்மத்தையே நீ தானமாக வழங்கினால் உனக்கு ஈசனைக்கான தெளிவு பெறுக்கு என்கிறார் அகஸ்தியர்.
தர்மத்தை சேர்க்கிறதே படி கஷ்டமா இருக்குது, உன்ன அந்த தர்மத்தை தானம் பண்ணணும். ஆனா தர்மத்தை தானம் பண்ண வாங்குறவன் எவன் இருக்கிறான்?
தர்மத்தை வாங்கத்துக்கு தகுதி ஒண்ணுமோ இல்லையோ,
அந்த தர்மத்தை வாங்க தகுதி என்ன போதை கேட்கிற. தானம் பொருள் ஈட்டியதை வருபொருளை தானா எடுத்து வழங்க வரணும் தர்மத்தை வாங்க தகுதி ஏது குரு தேவா?
அப்ப அவர் சொல்றாரு, தர்மத்தை நீ தானமா வாங்கினா ஒரு தகுதி உண்டு. என்ன?
சத்தியம் நேர்மை சீலங்கள் முறையோடு கடைபிடித்து அதையே தன் தலையான கடமையாய் எண்ணி வாழுகின்றவர்களுடைய
நற்காரிய நற்செய்கை அனைத்திற்கும் உதவியாய் இருந்து அவர்களை காப்பாற்றி
அதனால் தனக்கு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் தன் அனைத்து ஆட்களுக்கும் கடுமையான துன்பம் வருவதா இருந்தாலும் மனம் அழிவோடு ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ
அவனே தர்மத்தை வந்த தகுதி பெற்றவன் என்றார் அகத்திய.
எவ்வளவு கட்டமான பயன்பாடு, இதற்கு ஆடு உண்டா? நிச்சயமா உண்டு
என்றார். இதை சொல்லும் போது ஒரு சம்பவம்,
கருத்தொரு நித்தையிலே காரணத்தான் இருக்கின்றான். வருத்தடுத்த 18 அக்குரவோ நீ சேவைகள் எல்லாம்
சிதறி இதறி மாறி கதறி மாண்டு இருப்பது. நிற்பவரோ ஐவர், அவருக்கு துறைவரோ ஒருவர்.
பாரத போர் குருச்சேத்திர போர் நடந்துட்டு
பல அக்கறோனி சேனைகள்
அப்ப இருந்துச்சு. அவ எல்லாத்தையும் சொல்லி பிடிச்சாலும் காந்தாரிக்கு கடுமையான வருத்தம். ஏ புத்திர சுவாமி குரியோகனோடு 100 பேர் போய் சேர்ந்தான். ஒரு குழந்தை இறந்தாலே தாழ முடியாத நிலைக்கு வருத்தம் இருக்கும் போது கஷ்டப்பட்டு பல பேர் ஆட்டி வாங்கி பிறந்த ஒரு குழந்தைகள் இறந்து விட்டனே என்பது காந்தாரிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். மகா உத்தரவு மகா கஷ்டப்பட்டு விட்டால் அன்னைக்கு ஒரு காலகில வருத்தம் உத்திருந்தாலும் வருத்தத்தை அப்பா எந்தனவும் எடுத்து எம்பலாம், நீக்கிற சோகத்தை எடுத்து எம்பர் ஆகாதே. அதே போல அவ்வளவு மகா கஷ்டத்தோடு அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறா. இவனுக்கு 5 பேர் என்ன சொல்றாங்க, யாராவது போய் நாங்க வெற்றி வந்தோம் அப்படின்னு தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. எப்படினாலும் தெரிவித்தார்கள்.
அப்ப பார்த்தான் பீமே, திம்மனை குதித்தான் தம்மன முசையை முறுக்கி
அம்மன் ஆகும் கதையை குறித்து கம்மன் ஆகின்றேன் என்றார். கண்ணன் பார்வையாலே தடுத்தான். பீமா
எல்லாரையும் அழிச்சா மாறி இல்லை, நீ போற ஏரியா ரொம்ப தப்பான ஏரியா,
எல்லாருக்கும் நீ மோதில்லா மாதர்களோடு மோதா.
ஏ பலத்தாலோ மற்ற காரியத்தாலோ அவர்கள் தாக்குபவர்கள் கிடையாது,
பார்வையால் சாபத்தாலேயே வாழ்ந்திருக்கின்றவர்கள் இங்கிருக்கிற மாதிரிகள். அங்க அப்போ ஆகவே பெண்கள்னா எத்தவன சபிக்க தெரியும்,
சபிச்சுக்கலாம்.
ஆகினால யாரையும் சபிக்க கூடாது தத்துவத்தை கிருஷ்ண பரமாத்மா வளர்த்தான்.
ஆகினால நீ அங்க போன நீ அப்பவே பஸ்மோ
போகாத துடித்த நீதை அடைந்து குறுக்கி அடிசுருள் எடுத்து ஒதுங்கி நின்றான் பாரு நரகஸ்தி. அது ஒரு ரைட்ல இருந்து மேல துணு லெப்ட சுத்தி பின்னா போயிருந்தான். அடுத்து பார்த்தேன்னு
அண்ணா நான் போகின்றேன். பார்த்தா சகாது
அண்ணா குருதனம் அறிவன் தம்பியா பேசணும்னு அது மேல குதிக்க வந்து உட்காந்துட்டான். ஏன்
தீமன் போனா துரியோதனம் அடிச்சவன் தீமன்
இன்னும் போகும் அதிகமாயிருக்கு.
அர்ஜுனன் கேட்டா அவன் கலாட்டத்துக்கே காரணம் அவன் தான். ஆச்சாரியம் எல்லாருமே ஒரு கலக்கலாம். அடுத்து நகலன் போகின்றான் என்றால் தர்ம தடுத்து விட்டால் சிறியவர். எல்லாரையும் தடுத்து விட்டு தர்மர் சொன்னார், நானே போகின்றேன், வருவதை ஏற்கின்ற.
சகாதேவன் பார்த்தார், அண்ணா ஆதியில் இருந்த நீ போய் வருகின்றது துன்பம். போனி நீ போற, உன்னோட போனா சந்தோஷப்படுவேன், நீ எதா வாய் வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க. ஏன் ப்ராப்ளம்? ஒன்று நீ பெற்றால் ஐவருக்கும் வரும், நன்று பெற்றாலும் ஐவருக்கு உண்டு, இன்று போவது எங்களுக்கு வேண்டாமா.
நீ போனா பேசாரா போயிடு, நானாசாமி ஓரங்க. ஆகவே நன்றி நான் செல்வது
என்று
கண்ணன் பக்கத்துல இருந்து பார்த்தான்.
அடே சகாதேவன் இன்னைக்கு வாழ்ந்து பண்ணிட்டானே, என்ன ஆச்சரியம்,
பெருந்தன்மைண்ணா.
இல்லை கண்ணா, நீ தடுத்தால் என்றே சொன்ன.
சகாதேவன் வாழ்ந்தே பிரயணி போய். ஆகவே அவன் என்ன சொன்னா, நீ நிச்சயமா தடுப்பேன், தெரிஞ்சுதான் நான் தைரியமா விட்டேன், இல்லாமனா விட்டுருக்க மாட்டேன்.
கண்ணன் சொன்னா, நீயும் போகாது, யான் சொல்லுகின்றது
என்று சொல்லி காந்தாரி கிட்ட வந்தா. காந்தாரி ரொம்ப வேதனையில் இருந்தா. கண்ணன் வந்து அமர்ந்தா, நமஸ்கரித்தா. எப்படி கண்ணன் பிரசன்ன பண்றான்,
எத்தி உமதே தாயே, இருப்பவர் ஐவரும் மறந்தவரும்
ரொம்ப அழகா பேஸ் பண்ணிட்டான். அம்மா உண்டு வச்சு அஞ்சுதான் நிக்கலாம், மற்ற நூறு பேர் கொடுத்தாங்க. அப்ப கனவுல என்ன கனவு இருக்குது, எல்லாம் உன் குழந்தைகள்னு சொன்னா பக்குவமா, அதான் கண்ணன் சாத்துக்கு. ஆகவேதான் சொன்னா, அப்ப காந்தாரிக்கு தெரிஞ்சது, கண்ணா ஆரம்பமும் நீ முடிவும் நீ, எல்லாத்திற்கும் நீயே காரணம்.
உன்னோடு உன் குலமும் அனைவரும் அழியட்டும் என்று சபித்தேன் என்றார்.
அண்ணையே, தாங்கள் பெறுகின்ற சாபம் நல்லவர்க்காக யான் பெறுகின்றேன்.
ஏ தர்மத்தை பெற வேண்டியவருக்கு உரித்தான தகுதி கண்ணன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறேன். ஆகவே என்ன எடுத்த உறவு வராறாக இருந்த மண்ணே புகழ் எண்ணீர வண்ண கண்ண உன்னேறுகிற இடும் சாபம் தன்னே நிகரில்லாத தேசாய் என்னே என் மரவாயே அஜனே என் கண்ணனே வாரதா புரிவாசனே தமிழ் வாசன பின்னே பெருந்தால் பெருவேறு செய்தாலும் உன்னேருக்கும் உன் அருணை போல என்னேறெடுத்த எங்கருவானே என் அப்பவே கண்ணா இப்பதும் தருப்பதும் பொறுப்பதும் தானமாய் பெறுவதும் கண்ணா 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 உனக்கு உரித்தான தகுதி யாருக்கும் கிடையாது. கண்ணனுடைய ஒரு பரந்த மனப்பான்மையும் எல்லாவற்றிற்காக தானே எடுத்துக் கொள்ளுகின்ற தகுதி ஒருவனுக்குத்தான். தர்மத்தையும் தானமாய் வளர்க்கின்ற தகுதி கண்ணன் வைத்திருக்கிறான் அல்லவா. இந்த தகுதி உடையவன் தன் தர்மத்தை தானமாய் வாங்குகின்ற தகுதி குவாலிட்டி கேட்டு இதையே என்ன வாங்குற மாதிரி வாங்கி கண்ணை இருந்தவாக செய்யலாம். இந்த சீன் அப்படியே இருக்கட்டும். வானாய் வைத்தி கொண்டு வைதரியா வண்ணம் தேனாய் அமுதமாய் இருக்கின்ற காலையிலே பாரத போருக்கு உத்தம குருவை அடைய வேண்டும் என்று தத்துவ சீலனாய் இருக்கும் கலிவன் புத்திரன் காத்திருக்கிறானே. பாரத போர்ல நம்ம வெற்றி கொள்ளணும், அற்புதமான ஜெயத்தை கொள்ளணும் என்று கதிரவன் புத்திரன் யார் தர்ணன் காத்திருக்கிறார். எந்த குருவை செலக்ட் பண்ணாலும் ராத்திரி பதமா யோசிக்கிறார். கடைசியிலே என்றும் தோல்வி கண்டிலாத உத்தர பரசுராமரைய குருவா ஏற்போம் வந்து தான் குருவு சொன்னால் ஏதோ சிறு தவறு. அதெல்லாம் நம்ம எதோ புத்த சிறப்ப சொல்றாங்க, ஆயிரம் போய் சொல்லியால் ஒரு கல்யாணம் பண்ணணும்னா அந்த அர்த்தம் ரொம்ப பேர் தெரியுது. ரொம்ப என்ன சொல்றான், பொய் விட்டுனே இது கல்யாணம் பார்த்து நடக்கட்டும் அது சொல்லல. ஆயிரம் பொய் சொல்லி ஆவது என்ன, பொய்யை சொல்லி ஆவது. ஆனாலும் ஒரு திருமணத்தை செய் ஆவது ஆனாலும் என்றாலும் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றா என்ன பொய், நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்பது பொய் இல்லை, அது அதாலே மரியாதை பண்றான்ற பொய். நான் கேட்கல, அவளே பஸ்ஸு கேட்பார் பண்ண சொல்லிட்டான்ற போய் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது போய் நினைச்சு பாருங்க. ஆனா ஒண்ணு கேட்கிற அவளே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான்ற போய் நம்ம கேட்கணும் ஆசை கிடையாது, திருத்தா வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணம் அவ்வளவுதான். ஆவது பொய் என்றால் எதிர்பார்ப்பது பொய் என்று பொருள். எதிர்பார்ப்பது பொய்யாகட்டு, அதனால ஆயிரம் பொய் சொன்னாலும் கல்யாணம் இருக்கும். நீ எதிர்பார்ப்பது பொய்யாகட்டும், அவன் கொடுக்கணும் சொல்லி கொடுக்க முடித்தா கல்யாணம் ஆகட்டும். ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை சொல்லு. அதுபோல எம்பெருமான் திருவருளால் கர்ணன் குருட்ட ஒரு பொய்யை சொன்னதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இறுதிகள் பாரதம் அவன் பொய் சொல்லவில்லை என்று பேசுகிறது. பாரதம் தர்சனா பேசுகிறேன். ஆகவே எம்பெருமான் திருவருளால் சொல்லி சேர்ந்தான் அனைத்து கலைகளையும் கற்றார். கற்று குரு அவன் மடியை உறங்குகின்றார். உறங்கும் போது எம்பெருமான் தேர்ந்தவன் ஆகுமாவது எழுதி வைத்தவன் போர்த்தனும் போர்வையை கண்டு துளைத்தனும் தொடர்பார். அவர் அவர்களும் வேறுகளும் போட்டதான் நம்மளும் போட்டா கடவுளும் தான் போட்டுன்றோம். ஆனால் அவன் இனி இங்க பூந்துட்டானா அவன் போட்டிருந்த ஏற்பாடு என்ன ஆகிறதுன்னு சொல்லி கண்டு போர்வையில் புகுந்து குண்டு குண்டாய் கிரகித்தனும் நன்றி எடுக்கும் மண்ணும் கொண்டு குண்டாய் எடுத்தார். சரி பார்த்தா இவன் வந்து ஒண்ணு தெரிஞ்சுங்க, சத்திரியனால பொறுக்க முடியுற சப்ஜெக்ட் எல்லாம் இல்லை. மாட்டோம். ஆனா நம்ம கல்யாணத்துல பாருங்க, சத்து நேரம் தூங்காம இருக்குதுன்னு சொல்லுவோம். நம்ம கல்யாணமே வரத்துங்க, மூணு நாள் ஆச்சு தூங்கு, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, இப்ப எப்படி முடியுது? தான் தாரி என்பது தூக்கத்தை மறக்கிறாய், உணவை மறக்கிறாய். அது போல குருவின் அருளை பெற வேண்டும் என்ற சக்தி வந்துவிட்டால் உதிரம் வருது நோன்றது யாரும் நினைச்சா கூட அவன் கவலைப்பட மாட்டான். ஆகவே அவன் செய்தது தவறு கிடையாது, தவறு செய்ததாய் சாட்டப்படுகிறது அவ்வளவு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் உதிரம் தடவைத்து குரு என்றார், நீ வந்து சத்திரியன் இல்லை, ஏனென்றால் குறிப்பிட்டவர்களுக்குத்தான் வேதம் சொல்லித்தருவேன், குறிப்பிட்டவர்களுக்குதான் தனுர்வேதம் சொல்லித்தருவேன், அதான் நீ இல்லை சொல்லி தடுச்சுட்டார். சாபம் வாங்கினவங்களே நம்ம என்ன கட்டுவோம், சாபம் வாங்கினா கடந்து ரிட்டர்ன் ஆயிட்டான்னு கட்டுவோம். ஆனா இந்த இடிகள் பாரதம் ரிட்டர்ன் ஆகலை. யார் யாரோ சாபம் வாங்கினா சும்மா இருந்தாங்களா, அப்படின்னா பரிகாரம் காட்டாங்க இல்ல, அப்ப இவன் மாத்திரம் முட்டாளா கர்ணன் பரிகாரம் கேட்கின்ற என்ன கேட்கின்ற குருவே, சாபம் முடிக்க ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒன்று கால் பிடித்து கதறுகின்றார் வேல் பிடித்து இருக்கும் வேந்தன் மகன் என்ன எம்பெருமான் திருவருளால் குரு காலம் பிடிச்சு ஐயா எனக்கு சாபம் கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய கஷ்டமா தெரியல, ஆனா ஒரே ஒரு ஏக்கம் தான் வருது, தங்களை போன்ற பெரியவர்களுக்கு அந்த ஏக்கமும் பெரிய வரக்கூடாதேன்ற ஒரு வருத்தம் தான் வருது. என்ன வருது சொல்றார், நான் பாரத போரில் தோற்றால் எனக்கு ஒரு குறையும் கிடையாது, ஆனா ஒரு வாழ்க்கை ஒரு இடத்துல தோற்கின்றான் என்றால் அந்த தோல்வியில் பங்கு குருவுக்கும் உண்டு. யாரு கடா கிளை நான் யார் உங்கள் வாங்கியாரு ஐயா பூண்டாரு. அது போல தோல்வியா கண்டுறாத பரசுராம உத்தவரகத்தில் சகித்த ஒரு மாணாக்கன் தோல்வி பெற்றார் என்றால் அந்த தோல்வி என்னையா சாரு, தங்களை போன்ற பரமபுருஷன் நிலையும் தேசில்லவா பாதிக்கும். அப்ப தோல்வியா பெறாத உங்களுக்கு தோல்வி வாங்கி கொடுத்த பழி வருமே, அந்த பழி வருகின்றதா என்ற வேதனையில் தான் இயங்குகின்ற எனக்கு வழி செய்யணும்னு வேணாம். அவன் இல்லவோ திசிய பரசுராம சொல்றார்,
என்னாலும் கட்டிகாரமாக கண்டா குருவுக்கு கொஞ்சம் காலத்துல புதுசா சாபம். சிறந்த மாணாக்கரை தவித்து விட்டோமே இந்த ஒரு வருஷத்துல என்ன வர வேண்டுமோ கேளுங்க. அப்பதான் கேட்டீங்க, எனக்கு ஏற்பட்ட தோல்வியே வெற்றி ஆகுதல் வேண்டும் குருவே.
இப்ப அவர்கள் வச்சு அவனு வர முட்டாங்க
அவர் குருவாச்சு என்ன கொடுத்தாரு, புலங்கள் தாங்கிலா புனிதனா இருக்கின்ற எத்துவனை புரிந்து யாரொருவன் அறிந்திருக்கின்றாரோ அவனுக்கு நீ செய்யும் தர்மத்தை தானமாய் பற்றிவிட்டால் உன் உயிர் பிரியும் வெற்றியுடன் இல்லையா இல்லை என்றார். போதும்னா தந்தை ஏற்பட்டது அம்பு படுத்தில படுத்தா தர்மதை வந்து சுத்தி காப்பாற்றி நிக்கிறாங்க. பெரிய சப்ஜெக்ட்
அந்த மாதிரி இருக்கும் போது
பரசு ராமரே இதுதான் இதுகள் பாருங்க பேசுது. பரசு ராமரே வேதியன் வடிவில் கிருஷ்ணன் உள்ளே புகுந்தார் என்கிறது. நம்ம என்ன கதையில கேட்டுக்கிறோம், ஒரு வேதியர் வந்தார் வாங்கி கொடுத்தார் இல்ல, பரசு
குருவே கண்ணன் வடிவில் புகுந்து
இதா அலிமா மகிமா ஜகிமா மகிமா சித்துகள்ல ஒருத்தர் உடம்புக்குள்ள ஒருத்தர் புகுன்ற சக்தி
எல்லாம் செய்யலாம் கஷ்டம் கிடையாது. அதுபோல எம்பெருமான் திருவருளால் கண்ணன் வேதியர் வடிவில் வந்தார்,
தர்மத்தை கேட்டார். ஏன் அவன் ஒருவனுக்கு தான் தர்மத்தை தானமாய் வாங்கும் சக்தி உள்ளவன்.
வார்த்து கொடுத்தான் கர்ணன், வாங்கிக் கொண்டவன் கண்ணன். பேரெடுத்து பெற்றவோர் முந்தன் ஊரே சும்மனும் ஏசினாலும்
கொடுத்த தர்மத்தை முத்தவன் தகுதி பெற்றவன் வாங்கினான். அப்பா சும்மா கண்ணன் குடிங்கி நான் சொல்றாங்க இல்ல,
எப்பெருமான் குடிங்கிற
என்ன சாமி இல்லாத தரங்க பெருமா தகுதி பெற்றவன் அவன் ஒருவன் தான் தர்மத்தை வாங்க திரிய நானும் கிடையாது. வேலை வைத்த எடுத்து கொடுத்து பெருமான் தான் தகுதி எழுதுகிறான் பெருமை இதுல என்ன தத்துவம்.
அதே போல எம்பெருமானாய் கிருஷ்ண பரமாத்மா தாங்கின்றார் அந்த தர்மத்தை. அந்த தர்மத்தை வாங்கும் போது விஸ்வரூபம் எடுத்து காட்டி என்ன சொன்னார்,
புலன்கள் தாங்கினா புனிதனாகிய சிவனை கலியில் காண வேண்டும் என்றால் கர்ணா தான தர்மமே வழி செய்யும் என்று உறுதிபட கூறினார்.
ஆகவே ஐம்புலங்கள் காண்கிறா புனிதனாகிய சிவனை
தானும் ஒரே வழியை சொன்னவன் கண்ணன் ஒருவனே. ஆகவே தான் இருக்கும் ஒரு மறுப்பாய் எடுத்திருந்தாலும் புலன்கள் காண்கிறா புனிதனாயிருக்கும் சிவனை
புரிந்தவனாயிருக்கின்ற பெருமான் என்று
கருதிருந்தார்கள். இல்லையே கண்ணன் என்றே விட்டு விடுவார்கள்.
உணர்ந்திருக்கின்றாரோ அவன் சிறப்புக்குரியவன்.
அந்த சிறப்புக்குரியவன் உண்மையான அடியார். ஆகவே உண்மையான சிவனுடைய அடியார் இருக்கின்றவன் எவ்வருவனாகிய கண்ணன் ஒருவரே. ஆகவே சிவனுடைய அடியார் கண்ணனே. அவன் கூறிய வழி சிவனை காண தான் தர்மமே.
ஆகவே புலன்கள் காண்கிறா புனிதனை காண ஒரே வழி தான தர்மமே என கூறி
அறவாணியாகும் போது என்று
பொன்னடியின் கீழ் இருக்க வேண்டும்
பிறவாமை என்றும் மீண்டும் பிறந்தது புனை என்றும் மறவாதிருக்க வேண்டும் மீண்டும் அறிந்து வாடி அறவாணி ஆடும் போது என்றும் முன்னடியின் கீழ் இருக்க வேண்டும் இதுவே அடியிருந்திருப்பம் சிவ சிவ சிவமோ செய்திருக்கையாக முதியவரை வரும் வரை சற்பு மகாவேதாளரும் சொல்லுங்கள்.